புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் வெள்ளம்புதூர் இயற்கை விவசாயி திரு ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் மண்ணை பொன்னாக்கும் மண்புழு உரம் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வெள்ளம்புதூர் கிராமத்தை சேர்ந்தவன். நான் ஒரு கட்டிட பொறியாளர். கட்டிடத்துறையில் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அனுபவம் உள்ளது. மேலும் என்னுடைய விவசாய ஈர் காரணமாக நான் ஒரு 4 ஏக்கர் நிலம் இது லீஸுக்கு எடுத்து அதில் இயற்கை முறையில் காய்கறிகள் பூக்கள் பயிர் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்யும்போது மக்கள் அந்த காய்கறிகளை பயன்படுத்தும் போது உடலுக்கு தேவையான சத்து கிடைக்கிறது இல்லாமல் உணவே மருந்துங்கிற கான்செப்ட் படி வர்ற சந்ததிகள் வந்து மாறணுங்கிறதுக்காக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேங்க ஐயா. இந்த பண்ணை ஆரம்பிச்சு 1 வருட காலம் ஆகிறது.
சிறப்புங்க ஐயா, ரொம்பவே ஒரு அருமையான ஒரு துவக்கத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க ஐயா. இப்ப நிறைய இன்றைய காலகட்டத்துல விவசாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்து அதனால நிறைய பாதிப்புகள் ஏற்புடையுது. இன்னும் சொல்லக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய உணவே வந்து விஷம் ஆகிற சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல நிறைய ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த இயற்கை விவசாயத்துல மண்புழு உரம் அப்படிங்கறத பத்தி அதை எப்படி உற்பத்தி பண்றது, மண்புழுனால மண்ணுக்கு மனிதனுக்கு என்ன விதமான பலன், அதை பத்தின ஒரு அடிப்படை தகவல்கள் இன்னமும் கூட இந்த விவசாயிகளுக்கு தெரியாம இருக்கு. அதனால அதை பத்தின ஒரு அடிப்படையான தகவலை கொஞ்சம் நீங்க விளக்கமா சொன்னீங்க அப்படின்னா விவசாய மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும் சார்.
நீங்க சொன்னது மாதிரி இப்ப அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துங்களேன், அப்ப உள்ள மக்கள் சந்ததிகள் வந்து அப்ப கேழ்வரகு கம்பு திணை சோளம் இந்த மாதிரி அரிசி இதெல்லாம் விளைவிச்சாங்க. எப்படி மாட்டு சாணம் ஆட்டு எருவு இலைதலை பச்சை தலை மணிச்சத்துக்கு வந்து பச்சை தலையெல்லாம் போட்டு உழுது நிலத்தை வந்து தயார் பண்ணி அதில் விளைந்த உணவுப் பொருட்கள் காய்கறிகளை சாப்பிட்டு வரும்போது இன்னைக்கும் 90 வயசு 80 வயசு 100 வயசு வரலையும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பாருங்க, 27 பிறந்த குழந்தைக்கு வந்து சர்க்கரை வியாதின்றான். அது என்ன பாவம் பண்ணுச்சு? காரணம், நம்ம இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கின்ற உணவுப் பொருள் எல்லாமே இயற்கை சார்ந்த உணவுப் பொருள் கிடையாது. எல்லாமே ஃபெர்டிலைசர் செயற்கை சார்ந்த ரசாயன உரத்தை பயன்படுத்தி மகசூல் அதிகம் கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பயன்படுத்தும் போது இப்ப 8 கிலோ 100 குழிக்கு நெல் வர்றது 8 மூட்டை வர்றது, ரசாயன உரம் பயன்படுத்தும் போது 15 மூட்டை வருது. ஸோ அதை வந்து மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு ரசாயன உரத்துக்கு எல்லாருமே மாறிட்டாங்க. இதனுடைய அல்டிமேட் அஃபெக்ட் என்ன ஆகுதுங்கிறது யாரும் ஸ்டில் புரிஞ்சிக்கல. இந்த மாதிரி உணவு பழக்கம் முறை வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தும் போது தேவையில்லாத நோய்கள் வர்றதுக்கும் காரணமா இருக்கு. அது வந்து இப்ப நமக்கு வந்துருச்சு இதோட முடிஞ்சிருச்சுன்னு இல்ல, நம்மளுடைய ஜீன் பேஸ்டாகவும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து இயற்கையாக நம்ம தயார் பண்றத ஒரு 100 பேர் சாப்பிட்டுமே அட்லீஸ்ட் அவங்களாலும் அந்த நோயிலிருந்து வெளியில வருவாங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பிச்சேன். ரெண்டாவது, இந்த பண்ணை வந்து நான் என்னுடைய பயன்பாட்டுக்கு முழுசா நான் யூஸ் பண்ணல. என்னை பார்த்து என்னுடைய பகுதி மக்களும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணையை ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் இயற்கை முறையில தயார் பண்ணும்போது அப்படியே வளர்ச்சி ஆகும்போது ஒரு கிராமம் ஒரு டவுனு ஒரு மேஜர் சிட்டிங்கிற அளவுக்கு நம்ம பொருளை கொண்டு போகும்போது எல்லாரும் பயன்படுவாங்க, பயன்படுத்த முடியும்ங்கிற எண்ணத்துல தான் அதை ஆரம்பித்தேன். அடுத்து மண்புழு உரம் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கடந்த ஒரு 30 ஆண்டுகளாகவே எல்லாருமே ரசாயன உரம் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வயல்களில் வந்து இந்த எரு எல்லாம் வந்து ரொம்ப பயன்படுத்துறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கு ஈக்குவலாக களைகள் வர அதிகமாக ஆரம்பிச்சு. இப்போ இந்த களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து களைக்கொல்லி அடிக்கிறதுனால நம்மளுடைய வயலில் இயற்கையாகவே மண்புழு உண்டு. அந்த மண்புழு பூரா களை அடிப்பதனால எல்லா கிட்டத்தட்ட 98% விளைநில பகுதிகள் வந்து பாழாயிருச்சு. பாழாயிருச்சு மீன்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வயல்ல, அதாவது கோடை அறுவடை முடிஞ்சு வயல்ல வந்து உளுந்து பயிரெல்லாம் தெளிப்பாங்க. அப்ப நம்மளால செப்பல் இல்லாம நடந்து போக முடியாது. ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்ன முட்டு முட்டா இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அக்குப்பஞ்சர் மாதிரியே நம்மளுடைய உடம்புக்கு பயன் தரும். அந்த மாதிரி பொறி பொறியா பொறிஞ்சிருக்கும் ஒவ்வொரு லேண்டுமே. இப்ப நடந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் கான்கிரீட் போட்ட தளம் மாதிரி மட்டமா எந்த ஒரு பொறியும் இல்லாம இருக்குது. காரணம், நிலத்துல சுத்தமா மண்புழு கிடையாது. அதனால அட்லீஸ்ட் இந்த மண்புழு உரம் பயன்படுத்தும் போது இது வந்து உழவனின் நண்பன் தான் எல்லாருமே சொல்லுவோம். அது நண்பன் தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பயிர் செய்யும் போதும் ஒரு வாரம் தண்ணி விடுவோம், ஒரு 2 லைட்டா காய விடுவோம், அடுத்து ஒரு வாரம் தண்ணி விடுவோம். இந்த 2 காயும் போது என்னாவும் மண்ணை வந்து அது வந்து கிளறி கொடுக்கும். கிளறி கொடுக்கறது காரணம் அந்த பயிரை சுற்றி உள்ள வேர்கள் வந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அந்த லூஸ் ஆயில் ஆகும்போது இயற்கையில கிடைக்கிற நைட்ரஜன், பாஸ்போர்ட், பொட்டாசியம் எல்லாமே இயற்கையாகவே அது இழுத்துக்கும். இப்ப எந்த ஒரு விளை நிலமும் அந்த மாதிரி இயற்கையா இழுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால ரசாயன உரத்தை தான் அள்ளி போடுறாங்க. ஸ்டில் இதுதான் இந்த மண்புழுவோட மெயின் காரணம். ரெண்டாவது, இது வந்து இந்த மண்புழு உரங்கிறது பிளாக் கோல்டுன்னு சொல்லுவோம். அதாவது சாணத்தை முழுமையா அந்த மண்புழு சாப்பிட்டு அதுலேருந்து வர்ற எச்சம்தான் இந்த மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்துல நைட்ரஜன், பாஸ்போர்ட், பொட்டாசியம் கம்பேரிட்டிவ்லி மோர் தென் ஃபெர்டிலைசரை விட அதிகமா இருக்கு. அதை பயன்படுத்துற விவசாயிகள் தான் அதை உணர முடியும். எல்லாரும் உணர முடியாது. நான் பயன்படுத்துறேன், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அதனுடைய மகசூல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது என்னால உணர முடியுது. இதனால ஒவ்வொருத்தரும் மாறணுங்கிறது தான் என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள்.
ரொம்பவே ஒரு அருமையான ஒரு முன்னுரையை கொடுத்து தொடர்ச்சியா உங்களுடைய சிறப்பான ஒரு தகவலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அடிப்படையில நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது எப்படி வந்து உற்பத்தி பண்றது, அத வணிக ரீதியாகவும் சரி விக்கிறாங்க, நம்மளும் உற்பத்தி பண்ணலாம், மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய முறைகள் என்னென்ன, அதுல என்னென்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள் நம்ம வந்து பின்பற்றணும், என்னென்ன மாதிரி முறைகளை கடைபிடித்தா ஒரு நமக்கு ஒரு சிறப்பான ஒரு மண்புழு உரம் கிடைக்கும், அதை பத்தின மண்புழு உரம் தயாரிப்பு முறையை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
மண்புழு உர படுக்கை 3 வகைகளை பயன்படுத்தி தயாரிக்கலாம். இதற்கான மூலப்பொருள் காய்ந்த சருகுகள், காய்ந்த இலை, வேப்ப இது எருக்கு செடி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. மற்ற எல்லா செடிகளும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். எல்லாமே காய்ந்த நிலையில் 10 நீளம், 2.5 அகலம், 2.5 உயரம். இந்த 10 நீளம், 10 அகலத்துக்கு தரையை வந்து ஃபஸ்ட்டு சமப்படுத்திக்கணும். சமப்படுத்திட்டு நான் சொன்ன அளவில் வந்து மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு இந்த காய்ந்த இலை சருகுகளை வந்து 6 இன்ச்லிருந்து 9 இன்ச் உயரத்துக்கு சருகை வந்து பரப்பணும். பரப்பினதுக்கப்புறம் அதன் மேலே வந்து ஒரு குடத்திலேயோ அல்லது பைப் மூலியமோ தண்ணி வந்து தெளிக்கும்போது அந்த சருகுகள் வந்து மட்டமாயிரும். அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வீட்டில் மாடு இருந்து ஒரு 4 இருந்தாலே போதும், அதில் வர்ற சாணத்தை அந்த படுக்கையில் வந்து 2 layer 1 உயரம், அடுத்து ஒரு 6 இன்ச் உயரத்துக்கு டேப்பர் பண்ணி படுக்கையை ரெடி பண்ணிடலாம். இந்த படுக்கையை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து பிள்ளையிருந்து 15 நாட்கள் காலையிலையும் மாலையிலையும் தண்ணீர் வந்து தெளிக்கணும். தண்ணீர் தெளித்து ஒரு 12வது நாள் வந்து நீங்கள் அந்த படுக்கை உள்ள நம்ம கையை வந்து அடிப்பாகம் அந்த சருகு போட்ட டெத்துக்கு நம்ம உள்ளே விடும்போது நம்மளுடைய கை வந்து ஜில்லுங்கிற உணர்வு வந்து உணரணும். மாறா சூடு இருந்துச்சுன்னா அடுத்து இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து தொடர்ந்து தண்ணி தெளிக்கணும். அப்படி நம்ம கை ஈரமாக இருக்கிற கண்டிஷனில் புழு இந்த 10x2.5 அளவுள்ள படுக்கையில் 8 கிலோவிலிருந்து 10 கிலோ மண்புழு வந்து நம்ம விடணும். அந்த மண்புழுவை மேலே விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். அந்த மாதிரி இறங்கி போய் அது வந்து நம்ம போட்ட சாணத்தை சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு எச்சங்கள் வெளியில் வரும். அதுக்கப்புறம் மண்புழு விட்டதுக்கப்புறம் ரெகுலராகவே நம்ம தண்ணி வந்து அந்த மேற்பகுதி வந்து காயாமல் வாழைச்சருகு போட்டு மூடியிருப்போம். அந்த வாழைச்சருகு எப்போல்லாம் காயுதோ அப்போல்லாம் வந்து நம்ம தண்ணி விட்டுட்டு இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி விடும்போது 45 நாள் கழித்து நீங்கள் அந்த வாழைச்சருகை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த மண்புழு தின்ன எச்சம் வந்து பவுடர் மாதிரி மேலே வரும். அதை நம்ம கையாலையோ அல்லது ஒரு சின்ன ஒரு கட்டையாலையோ தள்ளும்போது அந்த சாப்பிட்டா உள்ள பொருள்கள் மட்டும் மேலால் ஒதுங்கும். அதை நம்ம வலிச்சு எடுத்துட்டோம்னா கீழே சாணமும் புழுவும் இருக்கும். அந்த பகுதி வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அந்த பகுதியை மேல் பகுதியை வலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அழுத்தமான பகுதியை மறுபடியும் அந்த இலையை போட்டு மூடிட்டு தண்ணீர் விடணும். இந்த மாதிரி 45 நாள்லேருந்து 85 நாள் பதினஞ்சு நாளைக்கோ அல்லது 10 நாளையிலேருந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் தண்ணி விடுறது உங்களுடைய பெட்டு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது தெரியும். அது நம்ம செய்யும்போதே நமக்கு அது புரிஞ்சிடும். அந்த மாதிரி 90வது நாள் வந்து பெட்டு காலி ஆயிரும். இந்த 75லேருந்து 90 நாளுக்குள்ளே அடுத்த பெட்டு வந்து இப்போ என்ன செய்முறை செஞ்சீங்களோ அதே மாதிரி பெட்டை போட்டு அந்த பதப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் அந்த கடைசி லேயர் எடுக்கும்போது மண்புழுக்கள் வந்து நிறைய இருக்கும். இந்த புழுக்களை எடுத்து அந்த புதுசாக தயார் பண்ண படுக்கையில் விட்டோம்னா எகைன் அந்த படுக்கை வந்து 45 நாளில் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சுழற்சி முறையில் பண்ணும்போது நமக்கு வந்து மண்புழு உரம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்மளுடைய தேவைக்கும் பயன்படுத்திக்கலாம். பொதுமக்கள் கேட்குறவங்களுக்கும் இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இன்றைக்கு இந்த மண்புழு உரம் வந்து நம்மளாவே தயாரிக்கலாம், அதனுடைய முறைகள் அதெல்லாம் சொன்னீங்க. இந்த மூலப்பொருட்கள் அப்படிங்கறத வந்து அதை வாங்குறதுக்கு என்னென்ன பொருட்களை வந்து குறிப்பா வந்து பயன்படுத்தணும், அதனுடைய விலை, இப்ப மண்புழு உரத்தை தயார்படும் போது நிலத்தை வந்து பயன்படுத்தணும், அதற்குண்டான மண்புழு உரத்தை தயாரிக்கிற அளவுக்கு நம்ம நிலத்தை தயார்படுத்தணும், அதனுடைய செயல்பாடுகள் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற வகையில பொதுவா அதுக்கு எவ்வளவு மண்புழு உரம் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய செலவு எந்த அளவுக்கு இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதாவது மூலப்பொருட்கள் வந்து பயன்படுத்துறது வந்து ஒவ்வொரு விவசாயிகளுடைய திறமைன்னு தான் சொல்லலாம். இப்போ என்கிட்ட மாடு கிடையாது, இப்போ உங்கள்கிட்ட 4 மாடு இருக்குது அல்லது 10 மாடு இருக்குன்னா அதில் வர்ற சாணம் நமக்கு போதுமானது. அந்த சாணத்தில் நம்ம பெட்டை போட்டு அதில் வர்ற உரத்தை நம்ம 10 மாடு வச்சுருந்தாங்கன்னா நிச்சயம் வந்து அவங்களுக்கு வயல் கண்டிப்பாக இருக்கும், அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஒன்று. ரெண்டு, சரி நம்மள்கிட்ட வயலும் கிடையாது மாடும் கிடையாது, நம்ம வந்து ஆனால் மண்புழு உரம் தயார் பண்ணி சேல் பண்ணுவோங்கிறன்னு நினைக்கிறவங்க சுற்றி பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ்கிட்ட, இப்போ ஒரு 100 வீடு இருக்குன்னா எப்படியும் ஒரு 25 வீடுக்கு மாடு இருக்கும், அட்லீஸ்ட் 15 வீடில் மாடு இருக்கும். ஒரு சிலர் வந்து பால் பண்ணையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நம்ம போய் அணுகும்போது அவங்க வந்து ஒரு 150 CFT ஒரு டிராக்டர் டிப்பர் வந்து இப்போ இங்கே லோக்கலில் நான் இருக்கிற இடத்துல 1200 ரூபா, அது அள்ளுறதுக்கு கூலி 800 ரூபா, அங்கேருந்து அள்ளிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டு 1000 ரூபா. ஸோ இந்த 150 CFTக்கு வந்து நமக்கு 3000 ரூபா செலவாகும். இதுதான் நம்ம மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இலைதலை வந்து நம்ம வீட்டை சுற்றி உள்ள இலைதலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த வாழைத்தோப்பு உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட கேட்டால் கூட அவங்க கழிச்சு விடுவாங்க. அந்த இலையை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கீழே பெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 3000 ரூபாய்க்கு சாணம் வாங்கிடுவோம். அதை வாங்கினா வந்து நம்ம ஒரு 3 படுக்கைகள் வந்து கண்டிப்பாக அமைக்க முடியும். இந்த 3 படுக்கைகளுக்கும் 8 கிலோ வீதம் 24 கிலோ வந்து மண்புழு விலை வாங்கி விடணும். ஒரு 12000 ரூபாய்க்கு நம்ம மண்புழு வாங்குறாப்புல இருக்கும். இந்த மண்புழு வந்து ஒரு முறை தான் நம்ம வாங்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் 24 கிலோ மண்புழு வரும், இந்த 3 படுக்கையில் விடும்போது அடுத்த 90வது நாள் வந்து இந்த 24 கிலோ வந்து 48 கிலோவாக மல்டிப்ளை ஆகிரும். ஸோ இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் நீங்கள் மண்புழுவை 500 ரூபான்னு வெளியில் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நீங்களே பெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஈல்டு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். என்னுடைய இப்போ நான் வாங்கி செஞ்சிருக்கனுடைய லாபம் 80% செலவாகும், 20%. ஸோ ஒரு டன்னுக்கு வந்து 10000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னா எனக்கு 2000 ரூபாய் லாபம் இருக்கும்.
இப்போ நீங்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு சீரிய மண்புழு உரத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம். இப்போ இந்த மண்புழு உரத்தை இந்த பயிர்களுக்கு எந்தெந்த முறைகளை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா உரங்கள் அப்படின்னா அதுக்கு அளவுகோல் இருக்கு, அதுக்கு ஒரு வரைமுறைகள் இருக்கு. அந்த வகையில் மண்புழு உரத்தை எந்த முறையில் பயன்படுத்தணும், அதோடைய அளவு என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார்.
அதை நம்ம நிரந்தரமாக நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ நெல்லுக்கு ஒரு மாதிரி பயன்படுத்துவோம், காய்கறிக்கு ஒரு மாதிரி பயன்படுத்துவோம், பூக்களுக்கு ஒரு மாதிரி பயன்படுத்துவோம். முருங்கை நான் வச்சிருக்கேன், முருங்கைக்கு ஒரு மாதிரி பயன்படுத்துவேன். இப்போ நெல்லை எடுத்துக்கோமே, ஏக்கருக்கு வந்து 2-3 டன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை அடி உரமாக பாதி போடலாம். அதுக்கப்புறம் 15வது நாள் நம்ம யூரியா போடுறதுக்கு பதிலாக பேலன்ஸ் உள்ளதை மொத்தம் 3 பகுதியாக பிரித்து வயல்களுக்கு கொடுக்கலாம். இப்போ அடுத்து காய்கறி வாங்கினேன், கத்திரிக்கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 இன்ச் ஆழத்துக்கு குழியை போட்டு அதில் ஒரு 3 இன்ச் அளவுக்கு இந்த மண்புழு உரம், மண்புழு உரத்தோட மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, சூடாமோனஸ், வெரிடி இதெல்லாம் வாங்கி மிக்ஸ், பூச்சி மருந்து இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு 100 கிராம் அளவுக்கு ஃபஸ்ட்டு அடி உரமாக வச்சுட்டு அது மேலே கண்ணை வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 22வது நாள் வந்து எகைன் 75 கிராம் அளவுக்கு உரம் போடும்போது அந்த செடியினுடைய வளர்ச்சி நமக்கு தெரியும். இப்படி செடி எந்த அளவுக்கு வளருது, ஒரு சில செடி வளராமல் இருக்கும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் உரம் வந்து அதிகமாக வைக்கிறாப்புல இருக்கும். ஏன்னா மண் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மண் இருக்காது, அந்த இடத்துட்டு இடம் மாறும்போது மண்ணும் மாறும். அதுக்கு தகுந்தாப்புல இந்த மண்புழு உரத்தை வைக்கும்போது நம்ம செடியோட வளர்ச்சிக்கு தகுந்தாப்புல நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு இந்த செடிக்கு இவ்வளவுதாங்கிறத மெசரபிள் வந்து நம்ம ஃபீல்டில் இருக்கும்போது தான் நம்ம உணர முடியும்.
சிறப்புங்க சார், ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. இப்போ இந்த மண்புழு உரம் உற்பத்தி செய்யறதுக்கு இப்போ ஒவ்வொரு விதமான பயிர்களை வந்து பயிர்விக்கிறதுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் என்னென்ன மண், செம்மண்ணா செம்மண்ணில் என்னென்ன மாதிரி பயிர்கள் வந்து சிறப்பாக வந்து வளரும் அப்படின்னு சொல்லி, இப்போ தஞ்சாவூரை வந்து நம்ம நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தஞ்சை பகுதி மண் வந்து நெல்லுக்கு ஏற்ற வளமுடைய ஒரு மண்ணாக இருக்குது. அந்த வகையில் இந்த மண்புழுவை எந்த மண்ணில் வந்து நம்ம அதனுடைய முறையாக அதை வளர்த்தோம் அப்படின்னா அந்த மண்புழு வந்து செழிப்பாக வளரும், அது வந்து விவசாயத்துக்கு ரொம்ப ஒரு வீரியமுக்க ஒரு மண்புழுவாக அது உரமாக தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரி மண் ரொம்ப வந்து அவசியம் தேவைங்கய்யா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
மண்ணுக்கும் இந்த புழுவை வளர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க ஐயா, அதை வந்து எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மண்புழுவை வந்து 3 முறையில் நான் வளர்க்கலான்னு சொன்னேன், நான் அதை ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒன்று, நிலத்தை சமப்படுத்தி டேரக்டாக பெட்டை போட்டு வளர்க்கலாம். 2, சிமெண்ட் தொட்டி மாதிரி அமைச்சு வளர்க்கலாம். 3, இப்போ லேட்டஸ்ட்டாக குரோபேக்னு வந்திருக்கு, அந்த முறையிலையும் வளர்க்கலாம். என்ன எது செஞ்சாலும் சாணத்தை வாங்கி சாணத்தில் அந்த மண்புழுவை விட்டு வளர்க்கும்போது ஒரு நல்ல மகசூலும் கிடைக்குது, தரமான உரம் கிடைக்குது. இப்போ நானே வந்து பாருங்களேன், நான் வந்து ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் தஞ்சாவூர் அணுகும்போது அவங்க வந்து எனக்கு சப்சிடி கொடுத்து 50,000 ரூபா, எனக்கு 125,000 ரூபா செலவானிச்சு அதுல 50,000 ரூபா சப்சிடி ஃப்ரீயா கொடுத்து இந்த மண்புழு படுக்கை தொட்டியை அமைச்சு அதுலயும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சமமான தரையிலையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்னுடைய உரத்தோடைய மூமெண்ட்ஸை பொறுத்து அடுத்து குரோபோ பேக் போடலாமான்னு ஒரு எண்ணத்துல இருந்துகிட்டு இருக்கேன். அதனால மண்புழு வளர்றதுக்கு மண்ணுக்கும் மண்புழுக்கும் சம்பந்தம் கிடையாது. மண்புழு நம்ம சாணத்தை சாப்பிட்டுட்டு தான் வருது. அதனால மண் வந்து அதுக்கு ஒரு இடர்பாடே கிடையாது.
மண்புழு உரத்தை வந்து தயாரிக்கும் பொழுது அதுக்குன்னு சில கால அளவுகள் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உற்பத்தி முறைகள்ல நம்ம ஒவ்வொரு பயிருக்குமே வந்து இத்தனை நாள்ல விளைவிக்கும், இது வந்து ஒரு இத்தனை நாள்ல வந்து வரக்கூடிய பயிர் அப்படின்னு நம்ம ஒன்னொன்றுக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்போம். அந்த வகையில மண்புழு உரம் முழுமையா ஒரு சிறந்த ஒரு வீரியமிக்க மண்புழு உரம் தயாரிக்க நமக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுது, அந்த நாட்கள்ல என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் என்ன மாதிரியான செயல்பாடுகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
எந்த ப்ராசஸும் கிடையாது. பெட்டை ரெடி பண்ணி நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்றீங்கல்ல, வாட்டர் தான் டெய்லி ஸ்ப்ரே பண்ணணும், அல்லது 2 days ஸ்ப்ரே பண்ணலாம். இதனுடைய லைஃப் வந்து மொத்தம் 90 நாள் தான், ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட். அந்த ஆரம்ப 1st போட்டோம்னா 45th வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு அது தயாராயிரும். 45th வந்து ஒரு 3-5 டெப்த்துக்கு சாப்பிட்ருக்கோம், அதை வலிச்சு எடுத்துட்டோம்னா அடுத்து 3-5 இந்த மாதிரி எவ்வரி 3-3 டெப்த்துக்கு நம்ம 90 நாளுக்குள்ள அந்த பெட்டை வந்து கிளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த லைஃபே வந்து 45 to 90 நாள் தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 நாள் தான் இதனுடைய நமக்கு வந்து அந்த அவுட்புட் வருது பாருங்க, 90 நாளில் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த புழுவை வந்து மல்டிஃபை பண்ணி புழு வந்து 45 நாளில் செத்துரும். ஒரு ஸ்டேஜில் வந்து அது இறந்துடும், இறந்து அதுவும் உரமாயிரும். ஏன்னா இறக்குறது நமக்கு தெரியாது, அந்த உரத்துலேயே இறந்துடும். இந்த மண்புழு மட்டும் இருக்காது, உரத்தில் மண்புழுவோட முட்டைகள் நிறையா இருக்கும். இந்த உரத்தை வந்து நம்ம வயலில் போடும்போது முட்டைகள் இருக்கிறதுனால அங்கே வந்து நம்ம வயலில் மண்புழு வளர ஆரம்பிக்கும்.
சிறப்புங்க ஐயா, ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. இப்ப மண்புழுவை நம்ம வந்து ஒரு புதிதாக வந்து ஒரு மண்புழு உரம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விவசாயி மண்புழுவை என்னென்ன எந்தெந்த இடங்கள்ல நம்ம வாங்கலாம், ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க சொன்ன அந்த சிறந்த மண்புழு உற்பத்தி முறைகளை பின்பற்றி மண்புழு உரத்தை தயாரிப்பு பண்ணதுக்கு பிறகு, அவர் நிறைய அளவுல பண்ணதுக்கு பிறகு, இந்த மண்புழு உரத்தை என்னென்ன முறைகளை வந்து நம்ம விற்பனை செய்யலாங்க? ஏன்னா மண்புழு உரம் வந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பயன்பாடு போக விற்பனை செஞ்சாதான் பொருளாதார ரீதியாக நமக்கு அது உதவிகரமா இருக்கும். அந்த வகையில மண்புழுவை எங்கெங்க வாங்கலாம், நம்ம உற்பத்தி பண்ண மண்புழுவை வணிக ரீதியா எந்தெந்த இடங்களை கொண்டு போய் விற்கலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான முறைகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
பொதுவா சொல்லணும்னா இன்றைய காலகட்டத்துல இன்னும் மக்களிடையே அந்த அளவுக்கு அவேர்னஸ் வரல, ஒண்ணு. ரெண்டு, இப்போ நெய்பர்ஸ் வந்து வாங்க, இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், வாங்கி இப்போ கூட ஒரு திருநெல்வேலேருந்து ஒரு ஐயா பேசினார், இந்த மாதிரி சொல்கிறாங்க மண்புழு வச்சா எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், அதனுடைய வளர்ச்சி மகசூல் தன்மையெல்லாம் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறதா சொன்னார். சரி, எனக்கு ஒரு டன் அனுப்பிச்சி விட முடியுமான்னு கேட்டாரு. எனக்கு ஒரு டன் அனுப்பிச்சி விடுறது பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டன் வாங்குங்க, ஒரு 2 முறை வைங்க. அந்த 2 முறையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பயிர் பண்ணியிருக்க பயிருக்கும் இதை பயன்படுத்திய பிறகு உள்ள பயிருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். அப்படி உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பக்கத்தில் உள்ள விவசாயிகளுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமையா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் பயன்படுத்தினேன்னா என்னை சுற்றி நிறைய பேர் வந்து இந்த எலுமிச்சம்பழம் திருநெல்வேலியில் போட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு பயன்படுத்துறது மாதிரி நான் ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியும், ஃபஸ்ட்டு 1/2 டன் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்கிறேன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ என்னுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது வந்து அதே மாதிரி இப்போ என்கிட்ட நான் இப்போ ஆரம்பித்து ஒரு 9 மாதம் ஆகுது. இந்த 9 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 விவசாயிகள் தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 25 விவசாயிகள் பயன்படுத்துறதுனால 15 விவசாயிகள் வந்து கண்டினியூஸாக அவங்களுடைய தேவை அதிகமாக இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு இடையிலையும் ஒரு 30 நாள் கழிச்சும் வாங்குறாங்க, 45 நாள் கழிச்சும் வாங்குறாங்க, 60 நாள் கழிச்சும் வாங்குறாங்க. ஆனா போன் பண்ணிட்டு சார் உரம் இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய உரம், நம்ம தயார் பண்ற உரம் முழுமையா அவங்களுக்கு திருப்தி இருக்கிறதுனால அவங்களும் யூஸ் பண்றாங்க, அவங்க ஒரு சிலத்த ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது ரெண்டாவது முறை. மூணு வந்து நம்ம இத மாடித்தோட்டம் போடுறவங்க எல்லாம் இத கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மூட்டையா கொடுக்காம 1 கிலோ பேக்கு 5 கிலோ பேக்கு அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து பாட்டிய கிளைண்ட பிடிக்கிற வரலையும் நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஒரு 10 கிளைண்ட 10 ஏரியாவோட லொக்கேட் பண்ணி அவங்க வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மாடித்தோட்டத்துல வச்சேன் நல்லா காய் வருது நல்லா பூ வருதுன்னு சொல்லும் போது அப்படிதான் ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. இது மூணாவது முறை. நாலு, இப்ப லேட்டஸ்டா அமேசான் இந்தியா மார்ட் அந்த மாதிரி தளத்துல போயும் நம்ம விற்பனை செய்யலாம். மண்புழு விடுவாங்க, சலிக்க மாட்டாங்க, அது என்ன குப்பையோ அப்படியே அள்ளி தருவாங்க. நான் அப்படி தர்றது இல்லை, அப்படி தர்றதும் நல்லதும் கிடையாது. ஒரு பொருள் கொடுக்குறோம்னா அதுல வந்து வி கேன் மெயின்டைன் த குவாலிட்டி. ஸோ நம்ம பொருளை கையில் அள்ளி பார்த்தோன்னா சரி இவர் 10 ரூபா சொல்றாருங்க இதுக்கு ஒர்த் அப்படின்னு அந்த மனசளவுல ஒரு ஃபீல் வரணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளும் நம்மளுடைய தொழிலும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஒரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையா நம்ம மண்புழு உரத்தை வந்து பயன்படுத்துறோம், ஒரு சில சூழ்நிலைகள்ல நம்ம அந்த தாவரத்துடைய வளர்ச்சிக்காக இந்த பயிர்களில் சின்ன சின்ன ஏதாவது ஒரு பூச்சிகள் வருது, புழு தாக்கம் வருது அப்படிங்கிறப்ப சில பூச்சி மருந்துகளை அந்த புழுவினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக நம்ம அந்த பூச்சியினுடைய மருந்துகளை வந்து அடிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மண்புழு உரத்தினுடைய மண்புழு உரத்தினால அதனுடைய பயன் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களையா? அது ரெண்டும் ஏதாவது இந்த மண்புழு உரம் பூச்சிக்கொல்லி மருந்து இதனால பயிர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டாங்கய்யா?
98% பாதிப்புக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீங்க அடிக்கிற பூச்சிக்கொல்லி ரசாயன உரம் 50% தலைச்சத்துலதான், அது தலையில தான் படும். பூமிக்கோ அடி வேர் பகுதிக்கோ டைரக்டா போகாது, தலை வழியா தான் போகும். அதனால மண்புழு வந்து எப்ப அழிக்கப்படும்னா தரையில டைரக்டா நீங்க அப்ளை பண்ணும் போதுதான் அழியுமே ஒழிய, நீங்க தலை வழியா கொடுக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. அதனால வந்து நம்ம இடையில நீங்க ரசாயன உரம் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். அது அந்த மாதிரி செய்யும் போது என்னன்னா நம்ம ஒரு முழுமையான இயற்கை விவசாயின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப கத்திரி வச்சிருக்கீங்க, தக்காளி வச்சிருக்கீங்க, வெண்டிக்காய் வச்சிருக்கீங்க, கொத்தரை வச்சிருக்கீங்க, இதுக்கு டைரக்டா நீங்க வந்து மண்புழு உரத்தையே பயன்படுத்தி வர்ற காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்றதுக்கும் மண்புழு உரமும் ரசாயன உரமும் கலந்து வச்சு சமைச்சு சாப்பிட்ற காய்கறிகளுக்கும் நிச்சயம் வித்தியாசம் கண்டிப்பா தெரியும். அந்த இயற்கையா வர்றதோட இப்ப நான் மிளகா போட்டிருந்தேன் பங்காரம் சில்லின்னு, அதுல அரைச்சி குழம்பு வைக்கும் போது அந்த மனம் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுங்கிற அந்த ஃபீல் வந்துச்சு. இதுவே நம்ம கடையில் ரசாயனம் கலந்த உரம் கலந்த மிளகாய் தூளை பயன்படுத்தும் போது நமக்கு அந்த எண்ணம் வரல, இதுதான் உண்மை. அதனால நீங்க வந்து ஒன்ஸ் முழுமையா மாறணும்னா முழுமையா இந்த பூச்சி வெரைட்டிக்குமே வந்து கெமிக்கல் தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. பூச்சி வெரைட்டிக்கு வந்து பஞ்சகாவியா, பூச்சி வெரைட்டி, மீனமிலம் இந்த மாதிரி நிறைய பூச்சி வெரைட்டிகளும் இருக்கு. அதை வந்து என்ன நமக்கு நேரமின்மை இல்லாதனால போனோமா ஒரு 500 ரூபா எடுத்தோமா, எப்பா இந்த மருந்து கொடுப்பா, இந்த புழு இருக்குப்பா, இது கொட்டு இருப்பா அப்படின்னு தான் சொல்லி நம்ம ரசாயன உரத்தை தேடி போறோமே ஒழிய இயற்கை முறையில நம்ம அதை செய்யறதுக்கான நேரம் கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ மீனமலம் தயாரிக்கணும்னா மினிமம் 60 நாள் நமக்கு வேணும். இன்னும் சொல்ல போனால் 75 நாளுக்கு அப்புறம் தான் நான் அதை யூஸ் பண்ண முடியும். 10 கிலோ மீனை வாங்கிட்டு வரணும், 10 கிலோ சர்க்கரையை வாங்கணும், டெய்லி 2-2 கிலோவா 5 நாளைக்கு அந்த ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சு போட்டு கலக்கி விடணும், கலக்கி விட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி 5 நாள் செய்யணும். 5வது நாளும் அந்த சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டுட்டு ஏர் டைட்டாக மூடி வச்சிடணும். அதுலேருந்து 45 நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பஞ்சாமிர்தம் வாடை இருக்கும்ல அந்த மாதிரி வரும். அடுத்து இன்னும் ஒரு 15 நாள், ஒரு 60 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்மெல் வரும். அந்த கேனை ஓபன் பண்ணும்போது ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் 75 நாளுக்கு அப்புறம் நீங்க அதை பயன்படுத்தும் போது அதனுடைய பலன் வந்து செடிக்கு உள்ள தலை சத்தாவும் மாறிடும், பூச்சி விரட்டியாவும் மாறிடும். இப்ப இந்த 75 நாள் நம்ம பொறுமையா இருக்க முடியுமா? அல்லது இந்த ஒரு விவசாயம் பண்றோம்னா நம்ம 75 நாளுக்கு முன்னாடியே இப்ப இதை வந்து ஒரு 45 நாள் அடிக்கணும், அல்லது 60 நாள் அடிக்கணும், அல்லது 30 நாள் அடிக்கணும்னு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி தயாரிப்பு முறையை நம்ம அகடா செஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பூச்சி வெரைட்டிக்கு அருமையான இயற்கை இயற்கையில தயார் பண்ணலாம். பால் உள்ள தலை 7, பால் இல்லாத தலை 7, கோமயம் சாணம் இது எல்லாத்தையும் ஒரு ரேஷியோ இருக்கு, அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு ட்ரம்ல ஏர் டைட்டா வச்சு லாக் பண்ணிட்டு 60 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் வந்து பெர்மிண்டேஷன் ஆகி ஒரு லிக்யூட் ஃபார்முக்கு வரும். அந்த லிக்யூட எடுத்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பூச்சி விரட்டியாகவும் போயிடும். ஸோ இந்த மாதிரி இயற்கை முறையில் நம்ம செய்யலாம். அதற்கான கால அவகாசம் நமக்கு இப்போ உள்ள மக்கள்கிட்ட இல்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. நானே வந்து பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் மீன் அமிலம் இந்த ஸ்டில் என்கிட்ட இப்போ கூட மீன் அமிலம் இருக்குது, நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். பூச்சி விரட்டி இதெல்லாம் நான் தயார் பண்ணி தான் அடிச்சுக்கிட்டேன். 1 இயர் ஆக போகுது, 11 முடிஞ்சு 12 ரன்னிங்கில் இருக்கு. இது வரலையும் நான் ரசாயன உரம் அதில் பயன்படுத்தலை. ஒவ்வொரு 30 இன்டர்வல்ல மண்புழு உரம், கடல் பாசி, என்னுடைய ஜீவாமிர்தம், மீன் அமிலம், நான் என்னென்னலாம் தயார் பண்ணுறேன்னா அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன்.
சம்மங்கி தவிர வேறு மலர்களுக்குமே கூட இந்த
எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு 25 முன்னாடி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சா என்னுடைய நண்பர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அந்த வாய்ப்புகள் எல்லாம் தேவையில்லை. உட்காந்த இடத்துல கூகுளை தட்டினோம்னா எனக்கு கற்பூர கரைசல் வேணும், ஜீவாமிர்தம் வேணும், பூச்சி விரட்டி தயார் பண்ணணும், தேர்மோர் கரைசல் வேணும், கூகுளில் தட்டினீங்கன்னா எல்லாம் லைன் பை லைனா வந்துருது. அதை பயன்படுத்தி அவங்க என்ன மூலப்பொருள் சொல்றாங்களோ, ஒரு சிலது நாட்டு மருந்து கடையில வாங்குறாப்புல இருக்கும், ஒரு சிலது நம்மளே வீட்டிலேருந்து ரெடி பண்றது மாதிரி இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நம்ம தயார் பண்ணி நம்மளே நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம்.
மண்புழு உரம் நம்ம உற்பத்தி பண்ணதுக்கு பிறகு என்னென்ன முறைகளை நம்ம விற்பனை பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது டோர் டு டோர் டெலிவரி பண்ணலாம். கிட்டத்தட்ட 80% மக்கள் வந்து எல்லாருமே மாடி தோட்டம் அல்லது கீழே தோட்டம் வந்து ஒவ்வொரு வீட்லயும் இப்ப போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான அவேர்னஸும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ போய் அங்கே போய் 1 கிலோ காய் வாங்கிறதுக்கு நம்மள்ட்ட 1/2 கிலோ காய்ச்சாலே போதுங்கிற மனப்பக்குவம் உள்ளவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம டோர் டெலிவரி கொடுக்கும்போது அவங்க நிச்சயம் நம்மளை பயன்படுத்திக்குவாங்க. அது இல்லாமல் விவசாயிகள் வந்து எல்லாரும் வாங்க மாட்டாங்க. சொன்னோம்னா ஒரு மாதிரி ஏளனமாக ஸ்டில் என்ன பார்ப்பாங்க, பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த இயற்கை உணர்வு சார்ந்து யாரு செய்யறாங்களோ அவங்கள தான் இதை வந்து முழுமையா முழு மனதோடையும் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் திரும்பி வந்து நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து இதா இது வேஸ்ட்டுப்பா, போனா அந்த கடையில ஒரு மூட்டை யூரியா ஒரு மூட்டை டிஏபி வாங்கி தெளிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. அந்த ஒரு மனப்பக்குவம் தான் 90% மக்கள்கிட்ட இருக்கு. இதுக்கு நம்ம வந்து மக்களா மாறினால் ஒழிய இதனுடைய சந்தைப்படுத்துதல் வந்து கொஞ்சம் சிரமம். இந்த சந்தைப்படுத்துதல்ங்கிறத விட நமக்கு தேவையானதை நம்மளே தயார் பண்ணி பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது நம்ம வயலை வந்து ஒரு 10 பாக்குற இடத்துல 20 பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 என்ன பண்ணாரு இப்படி இருக்கு, நம்மளும் பண்ணி பார்ப்போமேனு ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அப்போ வந்து அவங்களா வந்து கேட்கும்போது நம்ம கொடுக்கலாம். நம்ம போய் எல்லாம் இப்போ திணிக்கிற அளவுக்கெல்லாம் யாருக்கையும் பொறுமை கிடையாது. இதுதான் உண்மை இப்போ உள்ள நிலவரம்.
இந்த மண்புழு உரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் அதனுடைய பொருளாதார சூழ்நிலை, அவனுடைய தேவை எப்படி இருக்குது? இந்த மண்புழு உரம் உற்பத்தி செய்ய தனிப்பட்ட முறையில் வங்கிகள் ஏதும் கடனுதவி ஏதும் கொடுக்குறாங்களா? அதே மாதிரி அதுக்கு அரசு மானியம் அந்த மாதிரி இந்த மண்புழு உற்பத்திக்கு வங்கி கடன் உதவி, அவங்களுடைய அரசு தரப்பு அல்லது பொதுவான மானிய உதவிகள் ஏதாவது கிடைக்குதாங்க ஐயா? அதை கொண்டு நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதுதான் முன்னாடியே சொன்னேன்ல, நானே இந்த படுக்கைகளை வந்து சப்சிடி முறையில தான் தேசிய தோட்டக்கலை இயக்கம் நிரந்தர மண்புழு உர உற்பத்தி மையம் தஞ்சாவூர், அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆபீஸ் இருக்கும். அங்க உள்ள தோட்டக்கலை துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் இவங்களை போய் நீங்க அணுகுனீங்கனால அவங்க வந்து தெளிவா சொல்லிடுவாங்க, இதை செய்யலாம் செய்யுங்க, இதுக்கு இந்த அரசாங்கம் இவ்வளவு ரூபா செலவாகும், இவ்வளவு ரூபா மானியம் தருது அப்படின்னு ஒவ்வொரு விவசாயியும் ஊக்குவிக்குது. ஆனா விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, அது இது பெரிய கடல் போல இருக்கு, இது அதாவது அந்த பிரிஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நினைச்சுக்கிட்டு ஒரு சிலர் வந்து அணுகிறது இல்ல. நான் வந்து இப்ப இது வந்து எனக்கு வந்து இந்த தொழில் நான் முன்னாடியே செஞ்சேன், நான் சொந்தமா செய்யல, நான் பணிபுரிஞ்ச இடத்துல செஞ்சதுனால டெல்லியில இருந்து வந்து ரிட்டர்ன் வரும்போது நான் யாரையும் போய் கன்சிடர் பண்ணல, டைரக்டா போனேன் தோட்டக்கலை ஆபீஸுக்கு. நான் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணேன், நான் என்ன பண்ண போறேன்னு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுல ஒரு பார்ட் வந்து மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன், நீங்க உங்களுடைய அட்வைஸ் சொல்லுங்கும் போது ஓகே தாராளமா செய்யுங்க, நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் அதை ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த அரசு உதவி திட்டம் பெறுவது மானியம் பெறுறதுக்கு அப்ளிகேஷன் தரேன், அதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க, ஃபீல்டு விசிட் வருவாங்க, அதுக்கு நீங்க தயார்படுத்துவீங்க அப்படின்னாங்க. அப்ளை பண்ணிட்டு நான் தான் வந்து என்னுடைய கைப்பணத்தை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்டை போட்டேன், அடுத்து தொட்டியை கட்டினேன், பிளாட்ஃபார்ம் போட்டேன், தொட்டியை கட்டினேன், அதுக்கப்புறம் சாணத்தை வாங்கி ஃபில் பண்ணி அந்த ஸ்டேஜ் வரலையும் என்ன ப்ராசஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் எவ்ரி 3 days ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு பிக்சர் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக ஓவராலாக நான் செஞ்ச பிக்சர் ஒரு 25 pictures எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு கொடுத்தேன். அடுத்து ஒரு 2 to 3 months எனக்கு வந்து சப்சிடி 50,000 கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அரசு நிறைய செய்யணும்னு நினைக்குது, அதை வாங்கி செய்யற அளவுக்கு மக்கள்கிட்ட பொறுமையும் இல்லை, அவங்கள தேடி போனா தானே செய்வாங்க. நம்ம பாட்டுக்கு வீட்டில் இருந்தா யார் வந்து இந்தாப்பா 1,00,000 சப்சிடி இந்த மாதிரி செஞ்சேன்னா 1,00,000 சப்சிடின்னு யார் சொல்லுவா? நமக்கு அந்த தேடுதல் நமக்கும் வேணும், அப்பதான் வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் கேட்கணுங்கிற எண்ணம் வரும். அப்படி வரும்போது ஒரு சிலது வந்து அரசாங்கம் மானியம் மூலம் வழங்குறத நம்ம பயன்படுத்திக்கலாமே. அவங்களும் நீ எப்ப போய் கேட்பீங்கன்னு தான் ஒவ்வொரு ஆபீசருமே இருக்காங்க வழியா, யாரும் வந்து என்னையா வேலை இல்லாம இங்க வந்துட்டீங்கன்னு யாரும் கேட்டது கிடையாது. ஒவ்வொருட அலுவலரும் அவ்வளவு குடும்ப நண்பர்கள் மாதிரி அணுகுமுறை பண்ணி எனக்கு அந்த மாதிரிதான் செஞ்சு கொடுத்தாங்க, ஸ்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
சார், இப்ப மண்புழு உரத்தை பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அமைப்பு முறை, அதெல்லாம் நிறைய பேசிட்டோம். ஒரு விவசாயியா நம்ம இன்னும் மண்புழு உரத்தை பொறுத்த அளவுல இன்னும் நம்ம செய்ய வேண்டியது என்ன, இன்னும் அவருடைய என்னென்ன மாறியார்கள், அவருடைய முன்னேற்றம், அவருடைய வளர்ச்சியை வந்து நமக்கு தேவைப்படுது, எப்படி அதனுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம செயல்படலாம், அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இதை குறித்து கேட்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதுவும் ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும் சார். அதை பத்தி உங்களுடைய யோசனைகள் என்ன, அதை பத்தி எதிர்காலத்துல இதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திட்டங்கள் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்பவும் சிறப்பா இருக்கும் சார்.
ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃபீல் பண்ணணும், சரி நம்ம இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது ஃபேமிலியில் என்ன டிசீஸ் வருது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, 30 வருஷத்துக்கு என்ன வந்துச்சு, 50 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு நிச்சயம் தெரியும், அல்லது இவங்க டைரக்டாக தெரியலனாலும் வயசானவங்க மூலம் நம்ம கேட்க முடியும். ஸோ அப்போ அப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் இதை விட நிலைமை மோசமாகுங்கிறத உணர்ந்து சரி நம்மளும் நம்மளால முழு சொசைட்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு நல்லது செய்வோம் அப்படிங் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும் போது தான் நீங்க இயற்கையை தேடி போவீங்களே ஒழிய, இப்போ நமக்கு 10 ஏக்கர் இருக்கு, ஏக்கருக்கு 15 மூட்டை சரி 50 மூட்டைன்னு வச்சுங்க நல்லா விளைஞ்சா, 10 ஏக்கருக்கு 500 மூட்டை 90 120 நாளுக்குள்ள விளைஞ்சிரும், இவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கலாம், போர் இருக்கா 3 போகம் இவ்வளோ அமௌண்ட், அப்படிதான் என்றாங்களே ஒழிய சரி இந்த 10 ஏக்கர்ல ஒரு 2 ஏக்கரை இயற்கைக்கு மாறிவோம், அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலியை சாப்பிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இதுவரையிலும் எந்த ஒரு பெரு விவசாயிக்கும் இல்லையே. அதுக்கு நம்ம என்ன பண்றது? இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் உணர்வு பூர்வமா நம்ம வளர்ந்துருக்கோம், நம்ம வந்துட்டோம் இந்த உலகத்துல, நம்மளால நம்மளுடைய சந்ததிகளுக்கோ சந்ததியை சார்ந்தவங்களுக்கோ ஒரு பயன் பெறுமாறு நம்ம வாழ்ற காலத்துல செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிற விவசாயிக்கு தான், விவசாயியால தான் இந்த மாதிரி மண்புழு இயற்கை சார்ந்ததை வந்து செய்ய முடியுமே தவிர, நான் சொல்லி நீங்க சொல்லி எல்லாம் வந்து வரவே வராது. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் தான் இருக்கோ இல்லையா. எப்பா செய்யற, இன்னும் வேற ஏதாச்சும் செய்யணும், நல்லா செய்யறதுக்கு யாரு இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு ஐடியா வாங்கு, அல்லது ஒரு நாலு பேரை அழைச்சு கொண்டாந்து காமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது யாருமே கிடையாது சார். என்னுடையது வந்து கோல் வந்து இதை அச்சீவ் பண்ணணும், இது என்ன ஆனாலும் சரி இதுக்கும் ஒரு டைம் லிமிட் வச்சிருக்கேன், நிச்சயம் என்னால சக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சு ஃபீல்டுல இறங்கினாங்கன்னா இந்த என்டையர் சமுதாயமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். நிலைமை மீன்ஸ் நோயினொடி இல்லாமல் வாழ்றதுக்கு ஒரு வழி வகுக்கும். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து, வேண்டுகோள்.
நேயர்களே, இதுவரை மண்புழு உரம் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு புதுகை பண்பலை 91.2 சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
நேர்களே, இதுவரை மண்ணை பொன்னாக்கும் மண்புழு உரம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் வெள்ளம்புதூர் இயற்கை விவசாயி திரு ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM 9.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.